ஓம் சாந்தி. May 10, 2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். முரளி ஒரிஜினல் தேதி January 30, 2010. 4 பாடங்களிலும் சுய மரியாதையின் அனுபவ சுரூபமாகி உங்களின் அனுபவத்தின் அதிகாரத்தை பயன்படுத்துங்கள். இன்று பிராமண உலகை படைப்பவரான பாப்தாதா எங்குமுள்ள தனது பிராமண உலகை பார்க்கின்றார். முழு பிராமண உலகிலும் உள்ள ஒவ்வொரு பிராமணரும் ஒரு விசேஷமான ஆத்மா ஆவார். நீங்கள் பல கோடிகளில் ஒருவராவீர்கள். ஏனென்றால் நீங்கள் சாதாரணமான ஒரு சரீரத்தில் வந்துள்ள தந்தையை இனம் கண்டுள்ளீர்கள். பாப்தாதாவை உங்களின் இதயங்களில் அமிழ்த்தியுள்ள குழந்தைகளான உங்களுக்கு பாப்தாதா தனது இதயபூர்வமான அன்பை வழங்குகின்றார். குழந்தைகளான நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களை இத்தகைய தந்தையால் நேசிக்கப்படுபவராக அனுபவம் செய்கின்றீர்களா? அத்துடன் தந்தை உங்களின் இதயத்தில் அமிழ்ந்திருப்பதையும் அனுபவம் செய்கின்றீர்களா? தந்தைக்கு ஒவ்வொரு குழந்தையும் அதிகபட்ச அன்பானவரும் அனைவராலும் நேசிக்கப்படுபவரும் ஆவார். குழந்தைகளான நீங்கள் அனைவரும் நீங்கள் யோகி வாழ்க்கை வாழ்கின்றீர்கள் என்று ஆத்மாக்கள் அனைவருக்கும் சவால் விடுத்துள்ளீர்கள். நீங்கள் வெறுமனே யோகம் செய்பவர்கள் அல்ல, ஆனால் நீங்கள் யோகி வாழ்க்கை வாழ்பவர்கள். வாழ்க்கை என்பது 2 லிருந்து 4 மணி நேரங்கள் மட்டும் அல்ல, வாழ்க்கை என்பது அனைத்து நேரத்திற்கும் உரியது. எனவே நடக்கும் பொழுதும் அசையும் பொழுதும் அனைத்தையும் செய்யும் பொழுதும் நீங்கள் யோகி வாழ்க்கை வாழ்கின்ற சதா யோகிகள் ஆவீர்கள். நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருந்தாலும் அல்லது வேறு ஏதாவது வேலையை செய்து கொண்டிருந்தாலும் நீங்கள் கர்ம யோகிகள். உங்களின் வாழ்க்கையின் லட்சியமும் சதா யோகிகள் ஆகுவதே ஆகும். உங்களின் யோகி வாழ்க்கையை இயல்பான வாழ்க்கையாக நீங்கள் அனுபவம் செய்கின்றீர்களா? ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் பாக்யம் பிரகாசிப்பதை பாப்தாதா பார்க்கின்றார். அவர் எதை பார்க்கின்றார்? எனது ஒவ்வொரு குழந்தையிடமும் சுய மரியாதை உள்ளது. அத்துடன் அவர்கள் சுய ராஜ்ய அதிகாரியும் சுய அதிபதியும் ஆவார்கள். ஏன்? எங்கு சுய மரியாதை உள்ளதோ அங்கே சரீர உணர்வு இருக்க முடியாது. ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இன்று வரை பாப்தாதா ஒவ்வொரு குழந்தைக்கும் வெவ்வேறு வகையான சுய மரியாதையை கொடுத்துள்ளார். நீங்கள் இப்பொழுது உங்களின் சுய மரியாதையை நினைவு செய்து தொடர்ந்து ஒவ்வொரு சுய மரியாதை கருத்தின் மணிகளை உருட்டினால் நீங்கள் பல வகையான சுய மரியாதையின் சுரூபங்கள் ஆகுவதுடன் அந்த சுய மரியாதையில் திளைத்திருப்பீர்கள். எவ்வாறாயினும் எப்பொழுதும் குழந்தைகளில் ஒரு விஷயத்தை பாப்தாதா விரும்புவதில்லை. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? தனது சுய மரியாதையில் தங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்வதற்கு தாம் சிரமப்படுவதாக சில குழந்தைகள் கூறும் பொழுது தாம் அதை செய்ய விரும்பினாலும் சில நேரங்களில் அதற்கு முயற்சி தேவைப்படுவதாக கூறும் பொழுது சர்வ சக்திவான் தந்தையால் குழந்தைகளின் முயற்சியை பார்க்கும் பொழுது சகித்து கொள்ள முடிவதில்லை. ஏனென்றால் எங்கே அன்பு உள்ளதோ அங்கே கடின உழைப்பு இருக்காது. எங்கே கடின உழைப்பு உள்ளதோ அங்கு அன்பு குறைவாகவே உள்ளது. இன்று அமிர்த வேளையில் பாப்தாதா இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள பிராமணர்களிடம் சுற்றுலா சென்றார். அவர் எதை கண்டார்? சில குழந்தைகள் தமது சுய மரியாதையுடன் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் தாம் பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பதாக நினைத்த வண்ணம் அமர்ந்திருந்தார்கள். அவர்கள் இதை நினைத்தார்கள், இந்த சுய மரியாதையில் தங்களை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் பாபா கண்ட ஒரு பலவீனம் என்ன? அவர்கள் சுய மரியாதையை நினைவு செய்தார்கள், அவர்கள் அதை பற்றி சிந்தித்தார்கள். ஆனால் சுய மரியாதையின் சுரூபமாக இருப்பதில், அனுபவத்தின் ரூபமாக இருப்பதில், அந்த அனுபவத்தின் அதிகார சுரூபமாக இருப்பதிலேயே பலவீனம் காணப்பட்டது. பல அதிகாரங்கள் உள்ளன, ஆனால் அனைத்திலும் மிகப்பெரிய அதிகாரம் அனுபவத்தின் அதிகாரமே ஆகும். சர்வசக்திவானே உங்களுக்கு சுய மரியாதையின் அனுபவத்தை வழங்கியுள்ளார். எனவே அவர்கள் முயற்சி செய்கிறார்கள், ஆனால் அவர்கள் அனுபவத்தின் சுரூபங்கள் ஆகுவதில்லை. குழந்தைகள் அமர்ந்திருக்கும் போது அவர்கள் இதை பற்றி சிந்திப்பதையும், ஆனால் சிலர் மட்டுமே அனுபவத்தின் சுரூபங்கள் ஆகுவதையும் பாப்தாதா கண்டார். அந்த அனுபவத்தில் எந்த வகையான ஷரீர உணர்வு சிறிதளவேனும் உங்களை அதை நோக்கி இழுக்க முடியாது. எனவே அனுபவத்தின் சுரூபம் ஆகுவதற்கு செயலை செய்யும் பொழுதும் கர்மயோகியாக இருக்கும் அனுபவத்தில் திளைத்திருப்பதே இப்பொழுது அதிக அளவில் தேவைப்படுகிறது. அந்த ரூபத்தில் உங்களை ஸ்திரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு பாடத்திலும் அனுபவத்தின் சுரூபமாகுங்கள். அது ஞானம், யோகம், தாரணை அல்லது சேவை எதுவாக இருந்தாலும் நான்கு பாடங்களிலும் அனுபவத்தின் சுரூபம் ஆகுங்கள். அனுபவசாலியாக இருக்கும் ஒருவரை மாயையால் அசைக்க முடியாது. இதனாலேயே இன்று குழந்தைகளான நீங்கள் அனைவரும் அனுபவத்தின் சுரூபங்கள் ஆக வேண்டும் என்றே பாப்தாதா விரும்புகின்றார். கேட்பதற்கும் அதை பற்றி சிந்திப்பதற்கும் அனுபவத்தின் சுரூபம் ஆகுவதற்கும் இடையில் வேறுபாடு உள்ளது. நீங்கள் எதை நினைத்தாலும் உங்களால் அந்த சுயமரியாதையில் நிலைத்திருக்க விரும்பினாலும் அந்த அனுபவத்தின் சுரூபத்தில் ஸ்திரமாகுங்கள். எவராலும் அந்த அனுபவத்தை அசைக்க முடியாது, ஏனென்றால் அது சுயமரியாதை ஸ்வமானாகும். நீங்கள் சுய மரியாதையின் சுரூபமாக இருப்பதுடன் சுய மரியாதையின் அனுபவத்தில் ஸ்திரமாக இருக்கும் பொழுது எந்த விதமான ஷரீர உணர்வும் அங்கே இருக்க முடியாது. உதாரணமாக இருள் இருக்கும் பொழுது நீங்கள் ஒளியை ஏற்றினால் அந்த இருள் இயல்பாகவே மறைந்துவிடும். நீங்கள் அந்த இருட்டை நீக்குவதற்கு எவ்விதமான முயற்சியும் செய்ய தேவையில்லை, அல்லது அதை விரட்ட வேண்டிய அவசியமும் இல்லை. அதே போல் உங்களின் சுய மரியாதை என்ற ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது அனுபவத்தின் ஆலியை போட்டால் எந்த வகையான ஷரீர உணர்வும் அங்கே இருக்க முடியாது. பல்வேறு வகையான ஷரீர உணர்வுகள் உள்ளன. தந்தையும் உங்களுக்கு வெவ்வேறு வகையான சுய மரியாதைகளை வழங்கியுள்ளார். உங்களுக்கு சுய மரியாதையை பற்றி தெரியும், நீங்கள் அதற்காக முயற்சியும் செய்கின்றீர்கள். ஆனால் அந்த அனுபவத்திற்கான முயற்சி செய்வதற்கும் அந்த அனுபவத்தின் சுரூபம் ஆகுவதற்கும் இடையில் ஒரு வேறுபாடு உள்ளது. அதனாலேயே நீங்கள் சிரமப்பட வேண்டியுள்ளது. எனவே இப்பொழுது இந்த காலத்திற்கு ஏற்ப தந்தைக்கு சமமானவர் ஆகுகின்ற உங்களின் லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றுகின்ற இந்த காலத்தில் நீங்கள் சிரமப்படுவதை பார்க்க பாப்தாதா விரும்பவில்லை. நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களையே சோதித்து பாருங்கள். நான் கர்மயோகி வாழ்க்கை வாழ்கின்றேனா? வாழ்க்கை என்பது இயல்பானது, அனைத்து நேரத்திற்கும் உரியது. அது சில நேரத்திற்கு மட்டும் உரியதல்ல. அனுபவத்தின் சுரூபமாகுங்கள். யோகி வாழ்க்கை வாழ்வதுடன் அனுபவத்தின் ரூபமாகின்ற உங்களின் லட்சியத்தை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்களா? நீங்களே உங்களின் நெற்றியில் பிரகாசிக்கும் ஒளியாக இருப்பதை சதா அனுபவம் செய்ய வேண்டும். நீங்களே அந்த அனுபவத்தில் ஸ்திரமாக இருக்க வேண்டும். நினைவின் சுரூபமாக இருங்கள். நினைவை கொண்டிருக்க வேண்டும் என்பவராக அன்றி நினைவின் சுரூபமாக இருங்கள். நீங்கள் அந்த நினைவின் சுரூபமாக இருக்கும் பொழுது எந்த ஒரு பணியையும் செய்வதற்கான சக்தியை நீங்கள் அனுபவம் செய்வீர்கள். பணிகள் வேறுபடலாம், ஆனால் அனுபவ சுரூபமாக இருக்கும் உங்களின் ஸ்திதி மாறக்கூடாது. எனவே இன்று நீங்கள் ஏன் சிரமப்பட வேண்டி உள்ளது என்பதை பாப்தாதா கண்டார். அனுபவ சுரூபம் ஆகுவதற்கான உங்களின் முயற்சியில் நீங்கள் வரிசை கிரமமாக இருப்பதை பாப்தாதா பார்த்தார். ஒவ்வொரு குழந்தையின் மீதும் பாப்தாதா தனது இதயபூர்வமாக ஆழ்ந்த அன்பை கொண்டிருக்கின்றார். ஆதலால் தான் நேசிக்கும் எவரும் சிரமப்படுவதை பார்க்க அவரால் சகித்து கொள்ள முடியவில்லை. எந்த பாடத்தில் நீங்கள் சிரமப்பட வேண்டி இருந்தாலும் அல்லது சில நேரங்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டி இருந்தாலும் அதற்கான காரணம் என்னவென்றால் அனுபவ சுரூபமாக இருத்தல் உங்களிடம் குறைவாக இருப்பதே ஆகும். நீங்கள் ஒரு முயற்சியாளர், ஆனால் நீங்கள் சுரூபம் ஆகவில்லை. நான்கு பாடங்களிலும் சுய மரியாதையின் அனுபவ சுரூபமாக இருப்பதை ஒரு வினாடியில் அனுபவம் செய்யுங்கள். அப்பொழுது ஷரீர உணர்வு உங்களுக்கு நெருக்கமாக வர முடியாது. ஒளிக்கு முகம் கொடுக்கும் பொழுது இருளால் இருக்க முடியாது. நீங்கள் அதை விரட்ட வேண்டியதில்லை. எங்கே இருள் உள்ளதோ அங்கே சிறிதளவு ஒளி இருக்கும் அல்லது ஒளியே இருக்காது என்பது இயல்பான விஷயம். எனவே நினைவு கூறப்படுகின்ற மகத்தான அதிகாரம் அனுபவத்தின் அதிகாரமே ஆகும். ஆயிரக்கணக்கான மக்கள் ஓர் அனுபவத்தை மாற்ற முயற்சி செய்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. நீங்கள் அனைவரும் சீனியை சுவைத்து அது இனிப்பானது என்பதை அனுபவம் செய்திருப்பீர்கள். ஆயிரக்கணக்கானோர் உங்களின் அபிப்பிராயத்தை மாற்ற முயற்சி செய்தாலும் உங்களால் அதை மாற்ற முடியுமா? எந்த ஒரு பாடத்திலும் ஞானம், யோகம், தாரணை அல்லது சேவை என்ற நான்கில் எதுவாக இருந்தாலும் அவற்றில் ஒன்றிலேனும் நீங்கள் சிரமப்படுவீர்களாயின் எதையாவது முடித்தல் என்று அர்த்தம். நீங்கள் செய்யும் சேவையில் வெற்றி பெறுவது, தாரணை என்ற பாடத்தில் உங்களின் சுபாவத்தை மாற்றுவது, யோகத்தில் அசைக்க முடியாதவராக இருப்பது, யோகி வாழ்க்கையை அனுபவம் செய்வது, இவற்றில் நீங்கள் சிரமப்பட வேண்டி இருந்தால் அல்லது சில நேரங்களில் என்ற வார்த்தையை பயன்படுத்தினால் நீங்கள் அந்த பாடத்தில் அனுபவத்தின் ரூபம் ஆகவில்லை என்றே அர்த்தம். அனுபவம் என்பது சில நேரங்களில் என்பதல்ல, அது ஒருவரின் இயல்பான சுபாவமாகும். எனவே சிரமப்படுவதற்கான காரணம் என்ன என்பதை கேட்டீர்களா? அனுபவத்தின் ஆசனத்தில் நீங்கள் அமர்ந்திருப்பதை அனுபவம் செய்யும் பொழுது, ஆசீர்வாதத்தின் சுரூபமாக இருப்பதை அனுபவம் செய்யும் பொழுது அந்த நேரத்தில் நீங்கள் சிரமப்பட வேண்டுமா? அது ஓர் இயல்பான அனுபவம். இதனாலேயே இப்பொழுதுள்ள நேரத்திற்கு ஏற்ப அனைத்தும் திடீரென்று நடக்கப் போகின்றது. அது நடப்பதற்கு முன்னர் உங்களுக்கு முன்கூட்டியே சொல்லப் போவதில்லை. திடீரென்று இயற்கை பஞ்ச தத்துவங்களின் விளையாட்டுகள் இடம்பெறுகின்றன. அது இப்பொழுது ஆரம்பமாகிவிட்டது. புதிய விஷயங்களும் நிகழும். திடீரென்று ஒரு பூமி அதிர்ச்சி ஏற்படும். குறுகிய நேரத்திற்குள் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இறந்து விட்டார்கள். தாம் அடுத்த நாள் உயிருடன் இருப்போமா இல்லையா என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்களா? இப்படிப்பட்ட பல விபத்துகள் வெவ்வேறு இடங்களில் திடீரென்று இடம்பெற ஆரம்பித்து விட்டன. ஒன்று திரட்டிய முறையில் ஒரே நேரத்தில் பலருக்கு சீட்டு கிழிக்கப்பட்டது. எனவே இத்தகைய நேரத்தில் நீங்கள் என்றென்றும் தயாராக இருக்கின்றீர்களா? நீங்கள் இன்னமும் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என கூற மாட்டீர்கள் அல்லவா? என்றென்றும் தயாராக இருத்தல் என்றால் ஓர் ஆசீர்வாதமாக அல்லது சுய மரியாதையாக எந்த எண்ணத்தை நீங்கள் கொண்டிருந்தாலும் அதன் சொரூபமாக நீங்கள் ஆகுவதே ஆகும். இதனாலேயே பாப்தாதா உங்களின் கவனத்தை இதில் ஈர்க்கின்றார். உங்களால் எந்த ஓர் ஆசீர்வாதத்தையும் பலனுடையது ஆக்க முடியுமா? அத்துடன் அந்த ஆசீர்வாதத்தின் அல்லது சுய மரியாதையின் வடிவத்தில் அனுபவசாலி ஆக முடியுமா? நீங்கள் நிச்சயமாக அப்படி ஆக வேண்டும். நான் முயற்சி செய்கின்றேன் என நீங்கள் சொல்லக்கூடும். நீங்கள் முயற்சி செய்ய போவதனால் அதை இப்பொழுதில் இருந்தே செய்யுங்கள். ஏனென்றால் நீண்ட காலத்திற்குரிய இந்த பயிற்சி அந்த நேரத்தில் உதவி செய்யும். முயற்சி செய்பவராக இருக்காதீர்கள், ஆனால் அனுபவசாலி ஆகுங்கள். ஏனென்றால் சர்வசக்திவான் உங்கள் அனைவருக்கும் அனுபவத்தின் அதிகாரத்தை வழங்கியுள்ளார். அதேபோல் நீங்கள் ஷரீர உணர்வில் அனுபவசாலிகளாக இருக்கின்றீர்கள். உங்களின் ஷரீர உணர்வை நினைவு செய்து நான் இன்னாரென நீங்கள் நினைக்கின்றீர்களா? உங்களின் ஷரீரங்களுக்கு பெயர்கள் வழங்கப்பட்டுள்ளன. எனவே அது ஷரீர உணர்வு இல்லையா? நான் இன்னார், அது நீங்கள் இல்லை என்றும், நீங்கள் இதுதான் என்றும் ஆயிரக்கணக்கான மக்கள் கூறினாலும், அவர்கள் உங்களுக்காக வேறொரு பெயரை பயன்படுத்தினாலும் நீங்கள் அவர்கள் கூறுவதை நம்புவீர்களா? உங்களின் பெயரை நீங்கள் மறப்பீர்களா? உங்களின் பிறப்பின் போது பெயரின் தொடர்பில் கொடுக்கப்பட்ட ஷரீர விழிப்புணர்வானது மிகவும் உறுதியாகவும் இயல்பானதாகவும் ஆகியுள்ளது. யாராவது உங்களின் அதே பெயரால் மற்றொருவரை அழைத்தாலும் அவர் உங்களை அழைக்கவில்லை, ஆனால் உங்களுடைய அதே பெயரால் மற்றொருவரை அழைக்கின்றார். உங்களின் பெயரை கேட்ட உடனேயே உங்களின் கவனம் அங்கே செல்லும், ஏனென்றால் அந்த நபர் உங்களை அழைக்கின்றார் என்றே நீங்கள் நினைப்பீர்கள். இந்த ஷரீர உணர்வானது மிகவும் உறுதியாகி உள்ளது. அதேபோல் ஆத்ம உணர்வு உடையவர் ஆகுவதிலும் உங்களின் சுய மரியாதை பேணுவதிலும் உங்களுக்கே அதிபதியாக இருப்பதிலும் உறுதியானவர்கள் ஆகுங்கள். உங்களின் வாழ்க்கை மாறிவிட்டது என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். எனவே நீங்கள் எதை மாற்றியுள்ளீர்கள்? ஷரீர உணர்விலிருந்து நீங்கள் சுய மரியாதைக்கு மாறியுள்ளீர்கள். அதன் பின்னர் நீங்கள் உங்களுக்கே அதிபதி ஆகி உள்ளீர்கள். எனவே சோதித்து பாருங்கள், நான் இந்த ஞானத்தின் சுரூபம் ஆகி உள்ளேனா, அல்லது நான் இந்த ஞானத்தை கேட்டு மற்றவர்களுக்கு அதை கூறுபவராக இருக்கின்றேனா? கியான் என்றால் இந்த ஞானம் என்று அர்த்தம். இந்த ஞானத்தின் நடைமுறை ரூபத்திற்கு ஞான ஒளி, ஞான சக்தி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஞானத்தின் சுரூபம் ஆகுவது என்றால், நீங்கள் என்ன செயல்களை செய்தாலும் அவை ஒளியாலும் சக்தியாலும் நிறைந்திருக்கும், அவை துல்லியமாக இருக்கும். இது இந்த ஞானத்தின் சுரூபமாக இருப்பது எனப்படுகிறது. இந்த ஞானத்தை பற்றி பேசுபவராக மட்டும் ஆகாதீர்கள், ஆனால் இந்த ஞானத்தின் சுரூபமாக ஆகுங்கள். யோகத்தின் சுரூபம் ஆகுவது என்றால் பௌதீக அங்கங்களை வென்றவர் ஆகுதல் என்று அர்த்தம். உங்களின் பௌதீக அங்கங்கள் அனைத்தின் மீதும் அதிபதி ஆகுங்கள். இதுவே யோகம், அதாவது யுக்தியுக்தான வாழ்க்கை எனப்படுகிறது. நீங்கள் இந்த ஞானத்தினதும் யோகத்தினதும் சுரூபம் ஆகினால் உங்களால் இயல்பாகவே ஒவ்வொரு நற்குணத்தையும் கிரகிக்க முடியும். எங்கே இந்த ஞானமும் யோகமும் உள்ளதோ அங்கே யோகயுக்தாக இருந்து இயல்பாகவே நற்குணங்களை கிரகிப்பது இடம் பெறுகிறதோ, அப்பொழுது ஒவ்வொரு கணமும் இயல்பாகவே சேவை இடம்பெறும். காலத்திற்கு ஏற்ப நீங்கள் உங்களின் மனம், சொல், செயல், உங்களின் உறவு முறைகளின் அன்பினால் சேவை செய்ய முடியும். சேவை தொடர்ந்து இடம்பெற வேண்டும். சேவையும் உறவு முறைகளிலும் தொடர்புகளிலும் இடம்பெறும். உதாரணமாக, பிராமண குடும்பத்தில் ஒரு சகோதரரோ அல்லது சகோதரியோ சிறிது சோகமாக இருந்தால் தனது முயற்சியில் சிறிது மந்தமாக இருப்பதுடன் சமஸ்காரத்தின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டிருந்தால், நீங்கள் அந்த தொடர்பில் உள்ள ஆத்மாவிற்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் ஒத்துழைப்பையும் அல்லது அன்பையும் வழங்குங்கள். இதுவே உங்களின் கணக்கில் சேமிக்கக்கூடிய புண்ணிய சேவையாகும். அது கீழே விழுந்துள்ள ஒருவரை ஈடேற்றக்கூடிய புண்ணிய செயலாகும். உங்களின் உறவுகளுக்கும் தொடர்பில் உள்ளவர்களுக்கும் சேவை செய்வதே ஓர் உண்மையான சேவையாளரின் கடமையாகும். சேவை என்பது நீங்கள் பெறுகின்ற அல்லது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சேவை மட்டுமல்ல. சேவையானது இயல்பாகவே உங்களின் எண்ணங்கள், வார்த்தைகள், செயல்கள், உறவு முறைகள் மற்றும் தொடர்புகளில் தொடர்ந்து இடம்பெற வேண்டும். பல தடவைகள் மற்றவர்களுடனான தொடர்பில் ஒருவரின் சுபாவம் அல்லது சமஸ்காரம் வேண்டியது போல் இல்லாமல் இருப்பதை சில குழந்தைகள் பார்ப்பதை பாப்தாதா பார்த்துள்ளார். எவ்வாறாயினும் இவர் இப்படியும் இப்படித்தான், அவர் ஒருபொழுதும் மாறப்போவதில்லை, இவருக்கு சேவை செய்வதில் நேரம்தான் வீணாகும் என்ற எண்ணங்களை கொண்டிருத்தல் என்றால், இத்தகைய எண்ணங்களை கொண்டிருப்பது சரியாகுமா? நீங்கள் பஞ்சபூதங்களை சத்தோப்பிரதான் ஆக்கக்கூடியவர்கள். நீங்கள் பஞ்சபூதங்களை மாற்றுவீர்கள் என்று நீங்கள் நம்புகின்றீர்கள். எவ்வாறாயினும் அவர் ஒரு மனித ஆத்மா, தன்னை ஒரு பிராமணர் என்று அழைப்பவர், ஆனால் சமஸ்காரங்களின் ஆதிக்கத்திற்கு உட்பட்டுள்ளார். நீங்கள் பஞ்சபூதங்களின் சமஸ்காரங்களை மாற்றுவதற்காக சவால் விட்டுள்ளீர்கள். ஆனால் அவரோ ஓர் ஆத்மா ஆவார், உங்களுடன் ஓர் உறவு முறையை கொண்டிருப்பவர். எனவே ஓர் உண்மையான சேவையாளர் நிச்சயமாக நல்ல ஆசிகளை கொண்டிருந்து அவருக்கு சேவை செய்யும் புண்ணியத்தை சம்பாதிப்பார். இவர் எப்பொழுதும் இப்படித்தான். அவர் ஒருபொழுதும் மாறப்போவதில்லை என கூறுவது இவை நல்லாசிகள் அல்ல, இவை சூட்சுமமான வெறுப்பு உணர்வுகள் ஆகும். எவ்வாறாயினும் அவர் உங்களின் சகோதரன் அல்லது சகோதரி ஆவார், குறைந்தபட்சம் எனது பாபா என கூறுகின்றார். ஓர் உண்மையான சேவையாளர் தனக்கு சேவை செய்யாதவர்களுக்கும் நல்லாசிகளை கொண்டிருப்பதன் மூலம் தனது புண்ணிய கணக்கில் சேமிப்பார். ஏற்கனவே விழுந்து விட்டவர்களை மேலும் கீழே தள்ளாதீர்கள், அவர்களை உயர்த்தி விடுங்கள். அவர்களுக்கு உங்களின் ஒத்துழைப்பை கொடுங்கள். இதுவே ஓர் உண்மையான சேவையாளராக ஒரு புண்ணிய ஆத்மாவாக இருத்தல் எனப்படுகிறது. எனவே உங்களையே சோதித்து பாருங்கள். சேவை செய்வதற்காக இந்த அளவு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் நான் கொண்டிருக்கின்றேனா? இதுவே அனுபவத்தின் அதிகாரியாக இருத்தல் எனப்படுகிறது. எனவே இப்பொழுது நீங்கள் அனுபவத்தின் ரூபமாகி உங்களின் அனுபவத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகின்றார். நான்கு பாடங்களிலும் அனுபவத்தின் சுரூபங்களாகி அனுபவத்தின் அதிகாரத்தை பயன்படுத்த போகின்றவர்கள் எந்த ஒரு பலவீனத்தையும் நீக்குபவர்கள், தங்களில் இந்த அளவு கவனத்தை செலுத்துபவர்கள், உங்களின் கைகளை உயர்த்துங்கள். நீங்கள் உங்களின் மனதின் கையை உயர்த்துகின்றீர்கள் அல்லவா? உங்களின் பௌதீக கையை அல்ல, ஆனால் உங்களின் மனதின் கை, அதை உயர்த்துங்கள். உங்களின் மனதின் கையை உயர்த்துங்கள். ஏனென்றால் சிவராத்திரியின் போது பாப்தாதா பெரு பேறுகளை கேட்பார். எவரின் பலவீனத்தின் சமஸ்காரமும் உங்களின் மனதிலுள்ள நல்ல ஆசிகளை குறைத்துவிடக் கூடாது. அவரின் சமஸ்காரம் பின்தங்கி இருக்கிறது, ஆனால் உங்களின் நல்ல ஆசிகளை குறைக்கும் அளவிற்கு அது சக்தி வாய்ந்தது. தந்தை பிரம்மா எதை பார்க்கவில்லை, எதை செய்யவில்லை? பொறுப்பை கொண்டிருந்த போதிலும் இறுதியிலும் அனைவருக்கும் நல்ல ஆசிகளும் தூய உணர்வுகளும் மிக்க மூன்று கற்பித்தல்களை வழங்கிய பின்னரே அவர் பிரிந்து சென்றார். உங்களுக்கு அவை நிறைவிருக்கின்றன அல்லவா? நீங்கள் அந்த மூன்று வார்த்தைகளை நினைவு செய்கின்றீர்கள் தானே? அஷரீரி நிலை, அகங்காரமற்று இருத்தல், விகாரமற்று இருத்தல் என்ற ஸ்திதியால் அனைவரும் அவ்யக்தம் ஆக்கினார். தான் கர்ம வேதனையை அனுபவிக்கும் உணர்வை அவர் எவருக்கும் கொடுக்கவில்லை. அவரின் கர்ம வேதனை இப்பொழுது முடிவடைகின்றது என்று யாராலும் புரிந்து கொண்டார்களா? என்ன நடந்தது? அவர் அவ்யக்தமாகினார். தேவதையாகின்ற ஆசீர்வாதத்தை தந்தை பிரம்மா நடைமுறையில் செய்து காட்டினார். தந்தை பிரம்மாவை பின்பற்றுங்கள், என்னுடைய பாபா என நீங்கள் கூறுகின்றீர்கள். தந்தை என்ன கூறுகின்றார்? நீங்கள் எனது குழந்தைகள், குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்காகவும் இத்தகைய நல்ல ஆசிகளை கொண்டிருப்பது அவசியம். எவருடைய சுபாவத்தையும் பார்க்காதீர்கள். சுபாவங்களின் முரண்பாடு உள்ளது என்பதை தந்தை அறிவார். எவ்வாறாயினும் சுபாவங்களில் ஏற்படும் எவ்விதமான முறைபாடும் உங்களின் அன்பால் முடிக்கப்பட வேண்டும். அது உறவு முறையை முடிக்கக்கூடாது. பணியை வெற்றியடைய விடாமல் இருப்பது என்பது சரியானதல்ல. இது ஒரு குடும்பம். இது என்ன குடும்பம்? இது இறை குடும்பம், பிரபு பரிவார். எந்த ஒரு காரணத்தாலும் அன்பில் குறைவு ஏற்படக்கூடாது. அப்படி இருக்கிறதா? அன்பு குறைவாக உள்ளதா? நிச்சயமாக அன்பு, அதாவது நல்லாசிகள் இருக்க வேண்டும். ஒருவர் எப்படி இருந்தாலும் இது இறை குடும்பம். நீங்கள் இறை குடும்பத்திற்கு சொந்தமானவர்கள் என்பதை நீங்கள் நம்புகின்றீர்கள். எனவே குடும்பம் என்றால் அன்பு என்று அர்த்தம். இந்த குடும்பத்தில் அன்பு இல்லாது விட்டால் இது ஓர் குடும்பம் அல்ல. இந்த நேரத்தில் மட்டுமே இந்த இறை குடும்பம் உள்ளது. வேறு எவருக்கும் அன்றி இறைவனால் மட்டுமே இத்தகைய பெரிய குடும்பத்தை கொண்டிருக்க முடியும். எனவே சோதித்து பாருங்கள். ஏனென்றால் இதுவும் உங்களின் முயற்சிகளில் ஒரு தடையை ஏற்படுத்துகிறது. நீங்கள் தடைகளிலிருந்து விடுபடும் பொழுது மட்டுமே உங்களால் அனுபவசாலி ஆகி உங்களின் அனுபவத்தின் அதிகாரத்தால் மற்றவர்களையும் அனுபவசாலிகள் ஆக்க முடியும். அச்சா, எங்குமுள்ள குழந்தைகள் அனைவரையும் பார்க்கும்போது பாப்தாதா மகிழ்ச்சி அடைந்து இந்த பாடலை பாடுகின்றார். ஆகா குழந்தைகளே ஆகா, ஒவ்வொரு குழந்தையின் இதயத்திலும் தந்தை இருக்கின்றார். தந்தையின் இதயத்திலும் ஒவ்வொரு குழந்தையும் இருக்கின்றார். இத்தகைய பெரிய குடும்பத்தை பார்க்கும் பொழுது மதுபன் வாசிகளுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. ஆகா மதுபனே ஆகா, மதுபன் எப்படியும் அனைவரின் புகலிடமாகும். இதனாலேயே நீங்கள் அனைவரும் மதுபனிற்கு ஓடோடி வருகின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் விரைவாக தந்தையின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற வேண்டும். நீங்கள் நிச்சயமாக 4 பாடங்களிலும் அனுபவத்தின் சுரூபங்கள் ஆக வேண்டும். இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் இருந்தும் வந்துள்ள குழந்தைகள் இங்கே அமர்ந்திருப்பதை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகின்றார். இவை அனைத்தையும் பார்க்கும் போது அனைவரும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இந்த நேரத்தில் இந்த வசதிகளும் விஞ்ஞானமும் முன்னேறுகின்றன. உலகில் பல புதிய கண்டுபிடிப்புகள் உள்ளன, ஆனால் அவை உங்களின் நன்மைக்கான வசதிகளாகும். அவர்கள் பல நல்ல கண்டுபிடிப்புகளை உருவாக்குகிறார்கள். தொலைவில் இருந்தாலும் நீங்கள் ஒன்றாக இருக்கின்றீர்கள். எனவே இந்த வசதிகளை கண்டுபிடித்துள்ள விஞ்ஞானிகளுக்கு பாராட்டுகள். இந்த தேசத்திலும் வெளிநாடுகளிலும் உள்ள குழந்தைகளான உங்கள் அனைவருக்கும் இதயபூர்வமான அதிகபட்ச அதிக அன்பையும் நினைவுகளையும் தயவு செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். குறிப்பாக இத்தகைய விசேஷமான குழந்தைகளுக்கு நமஸ்தே. ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு தேவதையின் ரூபமாகி இந்த ஞான ஒளியால் முயற்சி பாதையை இலகுவானதாகவும் தெளிவானதாகவும் ஆக்குவீர்களாக. ஒரு தேவதையின் வாழ்க்கையில் ஒளி மற்றும் சக்தி இரண்டும் புலப்படும். எவ்வாறாயினும் ஒளி மற்றும் சக்தி ரூபமாக ஆகுவதற்கு உங்களிடம் கடையும் சக்தியும் சகித்து கொள்ளும் சக்தியும் இருக்க வேண்டியது அவசியம். உங்களின் மனதிற்கு கடையும் சக்தி தேவை. உங்களின் வார்த்தைகளுக்கும் செயல்களுக்கும் சகித்து கொள்ளும் சக்தியை கிரகிக்க வேண்டியது அவசியம். அப்பொழுது நீங்கள் பேசும் வார்த்தைகளும் நீங்கள் செய்யும் செயல்களும் அவற்றுக்கு ஏற்ப இருக்கும். இந்த இரண்டு சக்திகளையும் நீங்கள் கொண்டிருக்கும் பொழுது முயற்சிக்கான பாதை அனைவருக்காகவும் லேசாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஸ்லோகம். வீணாக பேசுவது என்றால் மற்ற பலரை குழப்புவதாகும். அவ்யக்த இஷாரா. சதா ஆடாத, அசைக்க முடியாத மற்றும் நிலையான ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். குழந்தைகளான நீங்கள் ஜடப்பொருளின் அதிபதிகள் ஆவீர்கள். எனவே ஜடப்பொருளின் இந்த விளையாட்டுகளை பார்க்கும் பொழுது நீங்கள் தொடர்ந்து சந்தோஷமாக இருக்க வேண்டும். ஜடப்பொருள் குழப்பத்தை விளைவித்தாலும் அல்லது உங்களுக்கு அழகான விளையாட்டுகளை காட்டினாலும் இரண்டு சந்தர்ப்பங்களிலும் ஜடப்பொருளின் அதிபதிகளான ஆத்மாக்கள் அந்த காட்சிகளை பற்றற்ற பார்வையாளராக பார்த்து ரசிப்பார்கள். அவற்றால் பயப்பட மாட்டார்கள். இதனாலேயே தபஸ்யாவுடன் கூடவே உங்களின் பற்றற்ற பார்வையாளர் என்ற ஸ்திதியின் ஆசனத்தில் ஆட்டி அசைக்க முடியாதவராக இருப்பதை பயிற்சி செய்யும்படி பாப்தாதா குறிப்பாக உங்களை தூண்டுகின்றார். ஓம் சாந்தி.